நமஸ்காரம். நம்முடைய பாடத்திட்டம் படிப்பு பாரதிய கலாச்சாரத்துக்கு தகுந்தாற்போலே ஏற்கனவே இருந்தது. பின்னால் ஆங்கிலேயர்கள் வந்தபோது அது மாற்றப்பட்டது. அப்போது மாறினது இப்போதும் மாறவில்லை. ஆங்கிலேயர்கள் 1947 நம் பாரதத்தை விட்டு வெளியேறியிருந்தாலும் அவர்கள் கொடுத்துவிட்டு போன படிப்பு முறையைத்தான் இப்போதும் பின்பற்றி வருகிறோம். அதில் நான் குறை கண்டுபிடிக்க வரவில்லை. ஆனால் அதை மட்டுமே பற்றி கொண்டிருக்கிறோம். அதனால் நம் கலாச்சாரத்தை மறந்துவிடலாம் என்று ஜாக்கிரதைக்காக கூறுகிறேன். ஆங்கில படிப்பு அந்த நாட்டின் கலாச்சாரத்தை உணர்த்தும். ஆனால் நம் நாட்டில் உண்டான தாய்மொழி கல்வி, அது தமிழோ மலையாளமோ தெலுங்கோ ஹிந்தியோ குஜராத்தியோ எதுவாக இருந்தாலும், அது பாரத கலாச்சாரத்தை தான் ஞாபகப்படுத்தும், வழக்கத்துக்கு கொண்டு வரும். அதனால்தான் தாய்மொழி கல்வி மிகவும் அவசியம்னு கூறுகிறோம். இல்லையே சயின்ஸு மேத்தமேட்டிக்ஸு இன்னைக்கு முன்னேறி வந்திருக்கிற எவ்வளவோ டெவலப்மெண்ட்ஸ், இது எல்லாமே இங்கிலீஷ் கல்வியில் தானே உள்ளது. அதை விட்டுவிட்டால் அப்ப நம்மால் உலகத்தோடு போட்டி போட முடியுமா, பாரதம் பின்தங்கி விடாதா என்கிற கேள்வி வரும். மீண்டும் சொல்கிறேன், அதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லவே வரவில்லை. ஆனால் அதை மட்டுமே பற்றி கொண்டிருக்கிறோம். அவரவர்களுடைய தாய்மொழி கல்வியை விட்டுவிட்டோம். இலக்கியம் மெதுவே இறந்து வருகிறது. அதெல்லாம் தேவையா? இலக்கியத்தையும் தாய்மொழியும் வைத்துக்கொண்டு என்ன செய்ய? பொருளாதார முன்னேற்றம் தானே மிக முக்கியம் என்று நாம் நினைப்போம். அப்படி எந்த நாடுமே நினைப்பதாக தெரியவில்லை. வல்லரசு நாடுகள், மிகவும் முன்னேறியிருக்கும் நாடுகள் கூட தங்களுக்குங்கிற கலாச்சாரத்தை பற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை படித்துக்கொண்டும் கடைபிடித்துக் கொண்டுதான் வாழ்கிறார்கள். எந்த நாடுமே தன்னுடைய பண்டைய கலாச்சாரத்தை புகழ்ந்துதான் பேசும், பெருமைப்பட்டுக் கொள்ளும். ஆனால் நம் நாட்டில் ஒரு சிலருடைய திட்டத்தாலும் சுயநலத்தாலும் நம்முடைய பண்டைய படிப்பு என்ன, அதன் பெருமை என்னங்கிறதை ஒரு 2-3 தலைமுறைகளாக படிப்பதையே விட்டுவிட்டோம். இப்போது மறக்கும் நிலையில் உள்ளோம். ஆனால் அது பட்டு போகாது, ஒரு நாளும் வீணாகாது. அது கண்டிப்பாக மறுமலர்ச்சி ஏற்படும், ஏற்பட வேண்டும். அது எங்கோ யாரோ அந்த மறுமலர்ச்சியை கொண்டு வரப்போவதில்லை. அவரவர்கள் வீட்டில் பாரதிய கலாச்சாரத்தை கடைபிடிக்க வேண்டும். அஹிம்சை, அனைத்து ஜீவராசிகளிடத்திலும் தயை, பிறரை புண்படுத்தாமல் இருத்தல், இந்திரியங்களை கட்டுக்குள் வைத்திருத்தல், ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்தல், இது அத்தனையுமே நம்முடைய பாரத கலாச்சாரம். இல்லையே அந்த காலத்தில் இந்துக்கள் கூட ஒருத்தர் பலரை மணந்திருக்கிறாரே, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது தானே என்று கூறலாம். அது அன்று. இந்து கலாச்சாரத்தின் பெருமையே தானே அது காலத்துக்கு தகுந்தாற்போலே சரிப்படுத்திக் கொண்டே வரும், தன்னை அதற்கு தகுந்தாற்போல் அமைத்துக் கொண்டே வரும். அதனாலதான் பாரதத்தின் இந்திய அரசியல் சாசனத்தை சுலபமாக இந்துக்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. என்ன ஒரு சட்டதிட்டம் இருந்தாலும் அதுக்கு தாராளமாக இயைந்து செல்வோம். எந்த நாட்டுக்கு போய் நாம் வேலை பார்த்தாலும் அந்த நாட்டு கலாச்சாரத்தோடே ஒன்று இருப்போம். இங்க உன்னை குழப்பிக்க கூடாது. மதம், ரிலிஜியன் என்பது ஒன்று, கலாச்சாரம் என்பது ஒன்று. ஒவ்வொரு நாட்டுக்குன்னு கலாச்சாரம் இருக்கும், மதம் இருக்கிறது. இப்ப நம்ம கலாச்சாரம் என்ன? பெரியோர்களை மதிக்க வேண்டும், கூட்டு குடும்பமாக இருந்தோம், கட்டுக்கோப்போடே குடும்ப திட்டத்தில் தான் இருந்தோம். தானம், தர்மம், சத்தியம் இவையெல்லாம் கடைபிடிப்போம். இதெல்லாம் நமக்குன்னு இருக்கிற கலாச்சாரம். மதம்னு சொன்னால் இந்த கடவுளை வணங்குகிறோம், ஆத்மா எப்படி, பரமாத்மா எப்படி, இதை பற்றியெல்லாம் இருப்பது மதம். ஒரு பக்கம் பாரதத்துக்குங்கிறது இந்து மதம், பாரத கலாச்சாரம்ங்கிறதும் உள்ளது. அப்ப நாம இவற்றை விட்டு கொடுத்து மட்டுமே மற்றொரு கல்வியை பயில முடியாது. சரி, அப்ப அந்த கல்வி இதை சொல்லிக் கொடுக்காதானால் இல்லையே. ஆங்கிலத்தில் நாம படிக்க போறது சயின்ஸும் மேத்தமேட்டிக்ஸும், அதுல எதுவும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க போறதில்லை. அப்ப என்னாகும்? அதை மட்டுமே படித்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மட்டுமே வேணும்னு இருந்தால் அப்ப கலாச்சாரத்தை கற்றுக்கொள்ளாமலே போய்விடுவோம். சரி, இப்ப அடுத்த கேள்வி, பொருளாதார முன்னேற்றம் நாட்டுக்கு முக்கியமா அல்லது ஒரு மதம், இந்து மதம், பாரத கலாச்சாரம், இதெல்லாத்தையும் பாதுகாக்கிறது முக்கியமா? ஏதோ கலாச்சாரம், பண்டைய காலம், இந்து தர்மம் அப்படிங்கிறத பார்த்து கொண்டு பொருளாதார முன்னேற்றத்தையா விட்டுவிட முடியும்? இந்த இடத்துலையும் கொஞ்சம் சரியான புரிதல் வேண்டும். யாரும் பொருளாதார முன்னேற்றம் வேண்டாம்னு சொல்லவில்லை. ஆனால் தாய்மொழி, தாய் மதம், தாய் நாடு, தாய் கலாச்சாரம் இவற்றை விட்டு கொடுத்தா பொருளாதார முன்னேற்றத்துக்கு போவோம்? என் அம்மா இருந்தால் எங்கு வைத்துக் கொள்ளுவோம்? அவரவர் குழந்தை இடத்தில் வாழ்வாள், வயசான பிற்பாடு குழந்தைகள் தான் பார்த்துக் கொள்வார்கள். உண்மை. இப்ப ஆரோத்தர் வந்து என் வீட்டில் வேணா உங்க அம்மா வச்சு நான் பார்த்துக்கிறேனே, என் உறவுக்காரர் தான், நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், விட்டுவிடேன்னால் விடமாட்டேன். இல்லே, உனக்கு மேற்கொண்டு வேலைக்கு போகணுமே, நன்னா சம்பாதிச்சாகணும், நீ எதுக்கு அம்மா வச்சு சமப்படுற, நீ பாரு அதே, நான் அம்மாவை பார்த்துக்கிறேனாலும் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அப்படி என்ன வேலைக்கு, அப்படி பதவி உயர்வு பெற்று என்ன செய்ய போகிறேன்? என் தாயை பார்த்துக்கிறத விடவா முக்கியம் என்று சொல்லுவதுதான் பாரத கலாச்சாரம். இதை ஏற்றுக்கொண்டால் நாம் எல்லாம் பாரதவாசிகள், நாம் எல்லாம் இதிகாச புராணத்தின்படி இருப்பவர்கள். அதனால் இதை யாருமே விட்டுக் கொடுக்கலையே. எங்க வேணும்னாலும் வேலை பார்க்கலாம், ஆனா அம்மா அம்மா தான். அம்மாவா பார்த்து இந்தா இந்த இடத்துக்கு போயிட்டு வா அப்படின்னா போயிட்டு வரப்போறோம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு முடியாத போறச்சே வந்துடு அப்படின்னு சொன்னா வந்துட போறோம். அப்படி வாழ்ந்துதான் நாம பழகி இருக்கிறோம். அதனாலே பெற்றோரை விட்டு கொடுத்தோ, தாய் நாட்டை விட்டு கொடுத்தோ, அதெல்லாத்தையும் விட்டு பொருளாதார முன்னேற்றத்தை பத்தி பேசுவோமா? நான் பொய் சொல்ல மாட்டேன்னு வச்சுருக்கேன், உனக்கு பணம் தரேன் பொய் சொல்லுன்னு சொன்னால் இது என்ன, இப்ப பணத்தை பார்க்க வேண்டாமா, பொய் பேசாத இருக்கிறதையா பார்க்கிறது அப்படின்னு யாரும் சொல்றது இல்லையே. அதை போலத்தான் கலாச்சாரமா பொருளாதார முன்னேற்றமானால் கண்டிப்பா நம்ம தர்மம் தான் நமக்கு முக்கியம். அதுக்கு உடன்பட்டு பொருளாதார முன்னேற்றம் வந்தால் சரி. எதனால் அப்படி சொல்றேன்னால், நம்ம தர்மமே எப்படி பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் சொல்லுகிறது, அதன்படிக்கு முன்னேறினால்தான் அது நியாயமான முன்னேற்றமாக இருக்கும். இந்த தர்மத்தை விட்டு கொடுத்துட்டு முன்னேற்றம் என்ன, இப்போ தேசத்தில் என்ன பேசப்படுறது, எதற்கு ஹிந்துத்வா பேசுகிறீர்கள், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுங்கோ என அடிக்கடி பேச்சு வருமா? இது ரெண்டையும் எதற்கு குழப்பிக்கணும்னே எனக்கு தெரியல. ஏன், ஹிந்துங்கிறத விட்டு கொடுத்தா தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வருமா? அப்படி ஒன்றும் அவசியம் இல்லையே. இதுவும் தாராளமாக இருக்கலாம். நான் பிராக்டிஸ் பண்ணுற கொள்கைகளில் நான் ஹிந்து, வேலை பார்க்குற இடத்துல ஒழுங்காக உழைச்சேன்னா, நேர்மையாக உழைச்சேன்னா டெவலப்மெண்ட். முதலாளி கூட நான் தர்மத்தின்படி நடக்கணும் தான் விரும்ப போகிறார். அவர் அதன்படிக்கு நான் விட்டு கொடுக்குற மனப்பான்மையோடு இருக்கேன்னா தாராளமாக ஏற்றுக்கொள்வார். யாருக்கும் நான் உண்மை பேசுறதுதான் பிடிக்க போகிறது. அதனால்தான் பாரதவாசிகள் தான் முக்கியமா பல வெளிநாடுகள்லையும் பல முக்கியமான பதவிகளில் ஏன் இருக்கிறார்கள்? இந்த பாரத கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் தான் பல பல பெரிய பெரிய நிறுவனங்களில் உலகளாவிய அளவில் ஏன் முதன்மை பெற்று விளங்குகிறார்கள்னால், இந்த கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காட்டாலும் எங்கு போய் சேர்ந்தார்களோ அந்த கலாச்சாரத்தை தூக்கி பிடித்தாலும் தங்கள் மதம் என்னவோ அத்தையும் பற்றி கொண்டு பொருளாதார முன்னேற்றத்துக்கு உண்மையாக உழைத்து கொண்டு பாரதவாசிகள் இருப்பார்கள். அதனாலதான் எங்கும் பெரிய பதவி கிடைக்கிறது. அதுபோல இங்கேயும் நடக்க வேண்டாமா? இது வெளிநாட்டிலெல்லாம் நடந்து விடுமானால் அப்ப நம் நாட்டில் இங்கும் இதுதானே நடக்க வேண்டும். அதனால் இனிமே மதத்தை பார்க்காதீங்கோ, மதமெல்லாம் வேண்டாம், கலாச்சாரத்தை பத்தி பேச வேண்டாம், அதெல்லாம் பழம் பஞ்சாங்கம், பொருளாதார முன்னேற்றத்தை பத்தி பேசுவோம் அப்படின்னு யாரான்னு சொன்னால் திசை திருப்ப பார்க்கிறார்கள் அர்த்தம். இதுக்கு அதுக்கும் ஒரு குழப்பமுமே இல்லை. உனக்கு உங்க அம்மா வேணுமா அப்பா வேணுமான்னு கேட்டால் நான் எதுக்கு பதில் சொல்லணும்? கேள்வியே சரியில்லையே. எனக்கு எங்க அப்பாவும் வேணும் அம்மாவும் வேணும். இயற்கை அழைத்து கொண்டு போனால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. இருக்கிறச்சே நான் எதுக்கு விட்டு கொடுக்க போறேன்? உனக்கு இப்போ உன் பொண்ணு முக்கியமா உன் பிள்ளை முக்கியமானால் கண்டிப்பா ரெண்டு முக்கியம்தான் சொல்லுவேன். அது போலதான் இதுவும் இப்போ பொருளாதார முன்னேற்றம் முக்கியமா, உன்னுடைய மதம் கொள்கை பிலாசபி கல்ச்சர் இது முக்கியமானால் இந்த கேள்வியே என்ன செய்யறதுக்கு தெரியுமா? ரெண்டு கேள்வி கேட்டால் உன்னைத்தானே தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நிமிஷம் நாம தகச்சு நிற்போம் பாருங்க. அந்த தகைப்பை பயன்படுத்தி கொண்டு ஒரு பாதி பேரே பொருளாதார முன்னேற்றம் தான் வேணும்னு சொல்ல வச்சுட்டால் அப்ப அவர் மனசிலிருந்து தேசப்பற்று மதப்பற்று கலாச்சாரப்பற்றை எடுத்துடலாம் இல்லையா? அதற்காக பண்ணப்படுகிற கேலிக்கூத்தான விளையாட்டு இது. யாரும் அப்படியெல்லாம் மயங்கிடவும் போறதில்லை. பாரதவாசிகள் நன்னு மத்த படித்தவர்கள், ஆத்ம பரமாத்ம ஞானம் இருக்குமவர்கள். அதனால் இந்த கேள்வியிலே ரெண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்கணுங்கிற தேவையே இல்லை. தாராளமா மதம் கலாச்சாரத்தையும் பற்றி கொண்டே பொருளாதார முன்னேற்றம் வரும் அப்படிங்கறத தான் நம்ம ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பண்டைய படிப்பு முறை, நம்முடைய ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் அதெல்லாம் இப்ப திரும்ப வாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். அதில்தான் பொருளாதார முன்னேற்றத்தோடு தர்ம வழியில் பொருளாதார முன்னேற்றம் எப்படி அப்படிங்கிறது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலேயர்கள் புறப்பட்டு போன பிற்பாடு உடனே நம்முடைய அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும்? சரி, பழைய படிக்கு இதெல்லாம் தான் படிச்சுட்டு இருந்தோம், அதை எப்படி பாடத்திட்டத்தில் மறுபடியும் வச்சுக்கணும், அதே ஆங்கிலேயர்கள் கொடுத்துட்டு போன இந்த கல்வியும் எப்படி ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து வச்சிருக்கணும். அது மொத்தமாகவே விடப்பட்டு விட்டது. ஏன்னா நம்ம என்ன நினைச்சுட்டோம், நம்ம நாட்டுக்கு எதுவும் தெரியாது, அவர்கள் கத்துக் கொடுத்தது தான் தெரியும் நினைச்சிருந்தோம் இல்லையே. ஜிடிபி ஜிடிபிங்கிறோமே, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்லாம் சொல்றோமே, அதிலே உலகத்திலேயே நாம தான் நம்பர் ஒன்னா இருந்திருக்கோம். ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னால் பாரதம் உலகத்துக்கு முன்னோடியாக இருந்திருக்கிறது. நாம தான் பொருளாதாரத்தில் அவ்வளவு முன்னாடி இருந்திருக்கோம். வந்தவர்கள் அனைத்தையும் சுரண்டி கொண்டு போய்விட்டார்கள். நமக்கு எப்பவும் கொடுத்து வழக்கம் கொடுத்தோம், போனா போறது. அதனாலே நம்முடைய பழைய படிப்புங்கிறது யூஸ்லெஸ் அப்படின்னு யார் முடிவெடுத்தது? தவறான முடிவு. அந்த முடிவை புரிந்து கொண்டிருந்தால் இல்லே பழைய படிக்கு கல்வியை வச்சுப்போம், இந்த ஆங்கில கல்வியை வைத்துக் கொள்வோம் அப்படிங்கறத அன்னைக்கு முடிவு எடுத்திருந்தால் இந்த நிலையில இப்போ ஒரு கலாச்சாரத்துக்கு எங்கேன்னு தேடிக்கொண்டிருந்திருக்க வேண்டாம், போனது போகிறது, அது பழங்கதை. இப்போதைக்கு நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டையும் விட்டு கொடுக்காமல் தாராளமா ஒவ்வொரு மனிதனும் வாழலாம், கண்டிப்பா வாழ்வோம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.